ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 8, பாகம் 1. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புத்த பாவத் சமன்விதம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புத்த பாவத் சமன்விதம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். ஓம் அஜ்ஞானது விராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷரன்மிலீதம் மேரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினும். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்னவாதி பாஷாத்த தேச தாரிணிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண. பகவானுடைய கருணையில் அத்தியாயம் 10 பூர்ணத்தின் வைபவம், பதம் 8 பாகம் 1 இருக்கும். பதம் 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகங்களும் சதுர்ஸ்லோகி பகவத்கீதை என்று அழைக்கப்படுகிறது. ஏன் சதுர்ஸ்லோகி பகவத்கீதை என்றால், இந்த 4 ஸ்லோகங்களையும் நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்கு சமம். அதனால் சதுர்ஸ்லோகி பகவத்கீதை என்று அழைக்கப்படுகின்றது. பகவான் பகவத்கீதையில் 5 விஷயம், முக்கியமாக 5 விஷயங்களை பற்றி பகவான் கூறுகின்றார். முதலில் வந்து ஜீவராசிகள் ஆத்மாவை பற்றி குறிப்பிடுகின்றார். நாம் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுகின்றார். அதற்கப்புறம் கடவுள் யார், முழுமுதற் கடவுள் யார் என்பதை பகவான் குறிப்பிடுகின்றார். 3வதாக காலத்தை பற்றியும், 4வதாக கருமத்தை பற்றியும், பாவ புண்ணியங்களை பற்றியும், 5வதாக வந்து பிரகிருதி இயற்கையை பற்றி, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இதை பற்றி பகவான் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த பதத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார் யார் முழுமுதற் கடவுள் அப்படின்னு வந்து பகவான் கூறுகின்றார். அகம் சர்வஸ் பிரபகோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, நானே முழுமுதற் கடவுள் அப்படின்னு பகவான். ஆன்மீக உலகங்களாக இருந்தாலும் சரி, பௌதிக உலகங்களாக ஜட உலகங்களாக இருந்தாலும் சரி, நானே மூல காரணம், எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன அப்படின்னு பகவான் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த ஜட உலகம் பார்த்தோம் அப்படின்னா, ஜட உலகமே மிக மிக பெரிய உலகம். நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவில் வந்து 130 கோடி மக்கள் இருக்கிறார்கள். மிக பெரிய நாடு இந்தியா. ஆனால் அந்த இந்தியாவை வந்து நம்ம ஆசியா கண்டத்தை, ஆசியா அப்படிங்கிறது ஒரு கண்டம், அதில் ஒப்பிடும் பொழுது இந்தியா மிக குறைவாக வருகிறது. ஏன் அப்படின்னா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, சைனா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இதுபோல் ஆசியா கண்டத்தில் நிறைய நாடுகள் வருகிறது. அப்படி நிறைய நாடுகள் வரும்பொழுது நம்ம வந்து இந்தியா வந்து ரொம்ப பெரிய நாடாக இருந்தாலும், எல்லா நாடுகளிடையும் சேர்த்து பார்க்கும்பொழுது நம்மளோட நாடு வந்து சிறிய நாடாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஏசியா வந்து உலக நாடுகளுடன் கம்பேர் ஒப்பிடும் பொழுது அதுவும் சிறியதாகி விடுகிறது. அதுக்கப்புறம் வந்து வளைகுடா நாடுகள் என்று இருக்கிறது. அதுக்கப்புறம் ஈரோப்பியா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சிங்கப்பூர், அதுபோல் நிறைய நாடுகள் இருக்கிறது, நிறைய நாடுகள் இருக்கிறது. உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா பயங்கர பிரம்மாண்டமாக எவ்வளோ பெரியதாக இருக்குது. நம்ம ஊர்லேயே இப்போ நம்ம தமிழகத்திலே பார்த்தோம் அப்படின்னா, தமிழகமே எவ்வளோ பெருசு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளில் போக முடியாது. நம்மளால் இந்த வந்து வண்டியில் போனோம் அப்படின்னா ஒரு நாளில் போக முடியாது. எவ்வளோ பெருசு, மெட்ராஸிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலே ஆகிறது. அவ்வளோ பெரிய நாடு. அதே உலக நாடுகளில் எல்லாத்தையும் இந்த ஒரு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா தலை சுற்றி கீழே விழுந்துடும். அவ்வளோ பெரிய நாடு, அவ்வளோ பெரிய இடம், அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 25%, 75% வந்து நீரால் சூழப்பட்டிருக்கிறது, 25% மட்டும்தான் நிலம். அந்த 25% இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ மொத்த 25% நிலம், அப்புறம் 75% நீராக இருக்கிறது. அப்போ இது 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 எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு உலகம். இது போல் வந்து 14 உலகங்கள் இருக்கிறது. நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரே ஒரு உலகம். இது போல் வந்து இன்னும் 13 உலகங்கள் இருக்கிறது. நமக்கு கீழே அத்தலை வித்தலை தலாத்தலை ரசாத்தலை மகாத்தலை பாதாள அப்படின்னு 7 நரகலோகங்கள் இருக்கிறது. நமக்கு மேலே வந்து பூர்லோகா புகர்லோகா சுகர்லோகம், பூர்லோகா புவர்லோகா சுவர்கலோகா மகர்லோகா ஜனலோகா தபலோகா, இது போல் மேலே 6 உலகங்கள் இருக்கிறது. நம்ம ஒரு இருக்கிற ஒரு உலகமே இவ்வளோ பெருசு அப்படின்னா இந்த 16 உலகமும் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பகவான் சொல்லுகின்றார், இந்த 14 உலகமும் நம்ம எப்படி வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறோமோ, இது எல்லாமே எப்படி அப்படின்னா ஒரு கடுகு பெருசான். கடுகு இப்போ ஒரு மூட்டையில் வந்து கடுகு போட்டோம் அப்படின்னா 1000கணக்கான கடுகுகள் இருக்கும். அந்த மூட்டைக்குள்ளே கடுகு எவ்வளோ கடுகு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் எண்ணி பார்க்கவே முடியாதான். அந்த அளவுக்கு கடுகுகள் இருக்குமா? அதுபோல் இந்த பிரம்மாண்டங்கள், இந்த இதுபோல் 7, 14 உலகங்களை போன்ற உலகம் வந்து மிதந்து கொண்டே இருக்கின்றதாம். எண்ணில் அடங்காத உலகங்கள் மிதந்து கொண்டே இருக்கின்றதாம். அவ்வளோ ஜீவராசிகள் இருக்கிறது இந்த பௌதிக உலகத்தில். இந்த 7, 14 உலகத்தை போல பலவிதமான உலகங்கள் மிதந்து கொண்டே இருக்கின்றது இந்த 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 உலகத்தில். பகவான் சொல்லுகின்றார், இது போல் இந்த ஜட உலகம் எல்லாமே வந்து 25% தான். மொத்தமாக நம்ம வந்து பகவானுடைய படைப்பில் பார்த்தோம் அப்படின்னா 25% இந்த ஜட உலகம், 75% வந்து ஆன்மீக உலகம். அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த பகவானுடைய படைப்பு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்ளலாம். சாதாரணமாக நம்ம ஊரில் அரசாங்க அலுவலகத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், சாதாரண ஒரு பியூனாக இருப்பான், சாதாரண ஒரு செக்ரட்டரியாக கூட இருப்பான், இல்லை பியூனாக கூட இருப்பான், அவன் போடுற சீன் நம்மளால் தாங்கவே முடியாது. ஒரே ஒரு சின்ன ஐயா ஒரு ஸ்டாம்ப் படிங்க அப்படின்னா ஹிரியா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பயங்கரமாக வந்து நடந்து கொள்வான். ஏன் அப்படின்னா அகங்காரம், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா உலகம் எவ்வளோ பெருசுன்னு அவருக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். உலகம் எவ்வளோ பெருசாக இருக்கிறது, அதில் நம்ம ஒரு சின்னவுண்டு ஒரு நாடு இந்தியா, அந்த சின்னவுண்டு நாட்டிலையும் ஒரு சின்னவுண்டு ஒரு மாநிலம் தமிழ்நாடு, அந்த ஒரு சின்னவுண்டு மாநிலத்துலேயும் ஒரு சின்ன மாநிலம் சென்னை மாநகரம், அந்த சென்னை மாநகரத்துலேயே வந்து பல ஊர்கள் இருக்கிறது, தாம்பரம் சாம்பரம் இந்த நகர் அந்த நகர்னு வேளச்சேரி அப்படின்ட்டு ஏகப்பட்ட சின்ன சின்ன ஊர் இருக்குது. அந்த சின்ன சின்ன ஊர்லேயும் வந்து பல விதமான தெருக்கள் இருக்கிறது, அந்த பல விதமான தெருக்கள்லேயும் வந்து ஒரே ஒரு கட்டடம் இருக்கிறது, அந்த ஒரே ஒரு கட்டடத்துலேயும் பல அடுக்கு மாடிகள் இருக்கிறது, 10 ஃப்ளோர் 15 ஃப்ளோர் கூட இருக்கலாம். அந்த 10-15 ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறோம், அந்த ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே ஒரு ரூமில் இருக்கும், அந்த ஒரு ரூமில் இருந்து ஒரு 4 அடிக்கு 4 அடி நம்ம உட்காந்துருக்கோம். அது அந்த 4 அடிக்கு 4 அடி உட்காந்துருக்கிற மனிதனுடைய தலைகணம் பார்த்தோம் அப்படின்னா அவனால் தாங்க முடியாது. இதுபோல் பகவான் இங்கே சொல்கின்றார், ஜட உலகம் ஆன்மீக உலகம் எல்லாவற்றிற்கும் நானே, அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றது அப்படின்னு பகவான் இங்கே தெளிவாக வந்து குறிப்பிடுகின்றார். நம்ம சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது என்றைக்கே வந்து ஆச்சாரியர்களை பின்பற்ற வேண்டும். நம்மளே எங்கே ஒரு கடைக்கு போனோம், ஏதோ ஒரு புத்தகம் இருந்துச்சு, அதை வாங்கினோம், படித்தோம், அது வந்து அரசியல் தலைவர்கள் கூட எழுதியிருக்கலாம். பகவத்கீதை இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல அரசியல் தலைவர்கள் பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அதுபோல் ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கினோம், படித்தோம், அந்த புத்தகத்தில் வந்து இவர் தாங்க கடவுள்னு சொல்லியிருந்துச்சு, அதனால் இவரை நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம முடிவெடுக்க முடியாது. என்றைக்கும் வந்து ஆச்சாரியர்களை, சில பிரபுபாதர் சொல்கின்றார், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, ராமானுஜ ஆச்சாரியர், இது போன்ற ஆச்சாரியர்களை நாம் பின்தொடர வேண்டும். அப்படி பின்தொடரும் பொழுதுதான் நமக்கு முழுமுதற் கடவுள் யார் என்று தெளிவாக புரியும். பகவான் இங்கே சொல்லுகின்றார், நானே ஆதி மூலம், எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. பிரம்மதேவராக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, தேவி தேவர்கள் எல்லாருக்குமே நானே மூலம் என்று பகவான் இங்கே தெளிவாக குறிப்பிடுகின்றார். நம்ம இப்போ சில பேர் வந்து சிவபுராணத்தை படிக்கலாம். என்னங்க, நாங்கள் சிவபுராணத்தை படித்தோம், அங்கே சிவபெருமான் தான் வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாம், சிவபுராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னா வேதவியாசர். வேதவியாசர் யார் வந்து பகவானுடைய அவதாரம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபுராணத்தில் சிவபெருமான் வந்து முழுமுதற் கடவுளாகவும், அதுக்கப்புறம் எல்லா புராணங்களையும் வேதை சர்வை அகமேவ வேத வேதங்களிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளாக குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தான் வந்து சிவபுராணத்திலையும் எழுதினார். அதனால தான் நாரத முனிவர் ஸ்ரீமத் பாகவதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ திட்டுவார், வேதவியாசரை வந்து திட்டுவார், நீ இது போல் மக்கள் ஏற்கனவே குழம்பி இருக்கிறார்கள், நீ வந்து அதிகமாக குழப்பி விட்டாய அப்படின்னு வந்து சில நாரத முனிவர் என்ன பண்ணுவார், வியாசதேவரை திட்டுவார். இது போல் நீ வந்து ஒவ்வொரு புராணத்துலேயும், இப்போ வந்து சிவபுராணத்தில் சிவபெருமான் வந்து முழுமுதற் கடவுள்னு இருக்கும், அதே அது வேற ஒரு புராணத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மதேவர் முழுமுதற் கடவுள்னு இருக்கும், அதே இன்னொரு புராணத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து துர்கா தேவி முழுமுதற் கடவுள்னு இருக்கும். அதனால தான் இந்த மனித சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான குழப்பங்கள் இருக்கிறது. அதனால தான் வந்து வியாசதேவர் கடைசியாக எழுதின புராணம் எது அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். அதனால தான் நாரத முனிவர் சொல்லுகின்றார், நீ எடுக்கிற புராணத்தெல்லாம் எந்த புராணத்தை பற்றி எழுதுறியோ அந்த புராணத்தில் வந்து முழுமுதற் கடவுளில் நீ எழுதிடுற, மக்கள் ஏற்கனவே குழம்பி இருக்கிறார்கள், அதில் நீ வேற குழம்புகின்றாய், இந்த குழப்பத்துக்கெல்லாம் நீயே காரணம் அப்படின்னு சொல்லி திட்டுகின்றார். அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தை நீ தெளிவாக எழுது, முழுமுதற் கடவுள் யார் என்பதை வேதங்களில் என்ன சொல்லியிருக்கின்றது அப்படிங்கிறதை தெளிவாக நீ எழுது அப்படின்னு நாரத முனிவர் சொல்லுகின்றார். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா அப்போது மனுசம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதுபோல் சிவபுராணத்தில் சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்றும், ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்றும், வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்றும் கூறியிருக்கிறது. அப்போ நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனுசம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் புராணங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது, புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கிறது, அந்த 18 புராணங்களில் வந்து 6 புராணம் தாமசிக புராணம், 6 ராஜசிக புராணம், 6 சாத்விக புராணம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்போ இந்த புராணங்களுக்கு நடுப்புற ஏதேனும் வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது சாத்விக புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களுக்கு எல்லா புராணங்களுக்கும் சாரமாக விளங்குகின்றது, அதுவும் சாத்விக புராணம் என்று அழைக்கப்படுகின்றது. மனு சம்ஹிதையின்படி ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் வந்தால் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தை என்ன சொல்லியிருக்கின்றதோ அதுவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சங்கராச்சாரியர் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அவதாரம் என்று கருதப்படுகின்றது. சங்கராச்சாரியார் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நகி நகி ரக்ஷதி நகி நகி ரக்ஷதி, 3 முறை வந்து பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், எதுவும் இந்த வாழ்க்கையில் நம்மளை வந்து காப்பாற்ற போவதில்லை, அதாவது அவருடைய வாழ்ந்த காலத்தில் சிவபெருமானுடைய சிவபக்தியை பிரச்சாரம் செய்தார், இருந்தாலும் அவர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பஜகோவிந்தம், பகவான் விஷ்ணுவினுடைய நாமத்தை கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்கள், அதுவே உங்களை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்று சொல்லியிருக்கின்றார். அதுக்கப்புறம் வந்து நரசிம்ம ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் கீதா மகாத்மியமும் கொடுத்திருக்கின்றார் சங்கராச்சாரியார். அதுக்கப்புறம் சிவபெருமானை சொல்கின்றார் பத்ம புராணத்தில், ஆராதனம் சர்வேஷம் விஷ்ணு ஆராதனம் பரம் தஸ்மாத் பரத்தரம் தேவி ததியாதாரான சமாச்சரம். சிவபெருமானே சொல்லுகின்றார், வணங்கக்கூடிய தெய்வங்களே ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம், வணங்கக்கூடிய தெய்வங்களிலே விஷ்ணுவே பரம் என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவி பார்வதி தேவி கேட்கும் பொழுது ஸ்ரீராம ராம ராமே தே ரமே ரமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனேம், ராமருடைய பெயரை 3 தடவை சொன்னீங்க அப்படின்னா 1000 விஷ்ணு நாமத்துக்கு சமம். அதுபோல் இன்னொரு இடத்துலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு முறை கிருஷ்ணா என்று சொன்னால் 3 முறை ராமா என்று சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் சங்கராச்சாரியாரும் சொல்கின்றார் விஷ்ணுவே முழுமுதற் கடவுள் என்று, சிவபெருமானும் சொல்கின்றார். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்கலாம் ராமேஸ்வரத்தில், அப்போ ஏங்க ராமர் வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்விகளை கேட்கலாம். இதுலேருந்து என்ன சொல்வார்கள் அப்படின்னா, இதுலேருந்து என்ன தெரிகிறது, ராமரே வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறார் அப்படின்னா அப்போ யார் முழுமுதற் கடவுள் அப்படின்னு கேட்பார்கள் சிவபக்தர்கள். அது உண்மையான கேள்விதான், நல்ல கேள்விதான். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா துவாரகைக்கு சுதாமா பிராமணர் அப்படிங்கிற ஒருத்தர் வருகின்றார். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுகின்றார், சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சிவபெருமானும் வந்து கடவுள். ஆனால் கிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா சுதாமா அப்படிங்கிற பிராமணருக்கு அவருடைய திருவடிக்கு அபிஷேகம் செய்கின்றார். இப்போ சொல்லுங்கள், அப்போ சுதாமர் வந்து கிருஷ்ணர் வந்து சுதாமருக்கு வந்து அபிஷேகம் செய்தார், அப்போ சுதாமர் வந்து முழுமுதற் கடவுளா? இல்லை வந்து நாரத முனிவர் ஒரு முறை வருகிறார், நாரத முனிவருக்கு கிருஷ்ணர் அபிஷேகம் செய்கின்றார், அப்போ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அப்போ நாரதருக்கு முழுமுதற் கடவுளா? அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணரே அர்ஜுனருக்கு தேர் ஓட்டுகின்றார், அப்போ வந்து அர்ஜுனர் முழுமுதற் கடவுளா? அதுபோல் நம்ம வேத சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கின்றது, ஏன் ராமர் வந்து அபிஷேகம் செய்தார், ஏன் கிருஷ்ணர் சுதாமா பிராமணருக்கு அபிஷேகம் செய்தார் அப்படின்னா நமக்கு வந்து பாடம் கற்பித்து கொடுக்கப்படுகின்றது. பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுகின்றார், ஏன் சுதாமர் பிராமணருக்கு அபிஷேகம் செய்தார் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு சாது வருகின்றார் என்றால் அவரை எவ்வாறு உபசரிப்பது, எதத்தாச்சரதி ஸ்ரீஷ்ட, இப்போ நானே வந்து எப்படி உபசரிப்பது, இப்போ நாளைக்கு இப்போ வந்து இப்போ சுதாமருக்கு வந்து பகவான் அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்தது மட்டும் இல்லாமல் அந்த அபிஷேக பாத ரஜோ அபிஷேகம் செய்த தண்ணியை வந்து பகவான் அவரோட தலையில் தெளிச்சுட்டாராம். ஏன் அவசியம் கிடையாது, பகவானோட நாமத்தை சொன்னாலும் இந்த 7-14 உலகங்களும் பவித்திரமாகிவிடும். இருந்தாலும் பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா வந்து தலையில் தெளித்து கொண்டுகிறான் தீர்த்தமாக எடுத்து. ஏன் அப்படின்னா உலக சமுதாயத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், அது அப்படிங்கிறதுக்காண்டி பகவான் இந்த லீலைகளை செய்கின்றார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மந்தார மலையை தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது பகவான் வந்து கூர்மாவதாரம் எடுத்தார். பகவான் கூர்மாவதாரம் எடுக்கும் பொழுது அந்த ஆமையின் மேலே ஒரு மந்தார மலையை வந்து தூக்கி வைத்து இந்த தேவர்களும் அசுரர்களும் மலையை கடைந்தனர்கள், கடலை கடந்தனர்கள். அப்படி கடலை கடையும் பொழுது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஷங்கள், ஏகப்பட்ட விஷங்கள் வருகின்றது. அப்போ சிவபெருமான் அந்த விஷத்தை பருகுகின்றார். அப்போ என்ன சொல்வார்கள் அப்படின்னா, இங்கே விஷ்ணுவருடைய அவதாரம் பொழுது சிவபெருமான் வந்தார், சிவபெருமான் வந்து எல்லா விஷத்தையும் அருந்தினார், அருந்தி கிருஷ்ணரை வந்து இந்த விஷ்ணுவையும் காப்பாற்றினார், மக்களை காப்பாற்றினார். அப்போ சிவபெருமானே முழுமுதற் கடவுள் அப்படின்னு சில பேர் சொல்வார்கள். அதற்கு என்ன பதில் அப்படின்னா, கிருஷ்ணரால் வந்து அந்த விஷத்தை அருந்த முடியாதுனோ, இல்லை விஷ்ணுவால் அந்த விஷத்தை அருந்த முடியாதோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பிருந்தாவனத்தில் திருவிளையாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் வந்து வனப்பகுதிகள் வந்து நெருப்பு பிடித்து கொள்ளும். அப்போ எல்லா நண்பர்களும் கதறுவார்கள், கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை காப்பாற்று, பசுமாடுகள் எல்லாம் துன்பப்படுகிறது அப்படின்ட்டு. அப்போ உடனே கிருஷ்ணர் சொல்வார், நீங்கள் எல்லோரும் வந்து படுத்து கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுவார், எல்லா நெருப்பையும் சாப்பிட்டு விடுவார். அதுபோல் வந்து பகவானால் முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இருந்தாலும் வந்து பகவானுடைய லீலைகளை புரிந்து கொள்வது மிக மிக வந்து கடினம். அதனால் சில பிரபுபாதரும் வந்து இந்த பொருளூரில் பலவிதமான வேத சாஸ்திரங்களிலிருந்து மேற்கோள் காட்டுகின்றார், ஏன் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், ஏன் விஷ்ணு முழுமுதற் கடவுள் என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதனால் வந்து நம்ம என்றைக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆச்சாரியர்களின் மூலமாக, ஆச்சாரியர்கள் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ராமானுஜ ஆச்சாரியர் இது போன்ற ஆச்சாரியர்களின் கருத்துப்படி நம்ம போனோம் அப்படின்னா நம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் விஷ்ணு கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், ஏதேச்சாம் ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிறதை பற்றி நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஏன் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் சாஸ்திரத்தில் எங்கெங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது, என்ன சொல்லியிருக்கின்றது என்பதை பற்றி பொருளுரில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதை நம் நாளை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.